അടിയൻ സ്വാമി വെളിയാഴ്ച സ്വാമി ആരംഭിച്ചോളാം സ്വാമി ഋഷിതർക്ക്.
വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാദ്ധബോധം തദ്പാദയുഗ്മതുരതേരോദൃംഗരാജം ത്രയന്ത്യുഗ്മകൃതഭൂതി ളിത്ത വരെ ശരണം വുക്കുയാണടയവേ അവർ ഗുരുക്കളിനെ വണങ്കി പിന്നരുളാൽ വരും പോതോർ വന്ത വിള്ളൽ പെരിയനം വ്യാളവന്താർവണക്കാൽ നമ്പി നന്നെരിയെ അവർ കുറയ്ത ഉയ്യക്കൊണ്ട നാഥമുനീഷടകോ സേനിനാഥൻ നിന്ന മുത തിരുമഴിയൻ ഇവരെ വന്നിട്ട് എമ്പെരുവാൻ തുറപടികളടയുന്നതേനെ സമസ്ത ജനനീം വന്ദേ ചൈതന്യതന്യരാഗിനീം ശയതീം ശ്രീനിവാസസ്യ കരുണാമിവ രൂപിണീം കമഭ്യനവധിം വന്ദേ കരുണാവരുണാലയം വൃഷശൈലതടസ്ഥാനാം സ്വയം വ്യക്തിമുപാഗതം ദിശന്തു മേരേവ സദാത്വദീയാദയതരംഗാനുചരാകൃടാക്ഷാ ശ്രോത്രേഷു പുംസാം മൂർതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംചരിതകാമധേനും പര്യായ ഭാഷ്യകാരായ പ്രണതാർത്തിം മിഥുൻവതേ ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രായ ദ്വിതീയ ബ്രഹ്മണേ നമഃ. ഉത്തമമാണ് നമ്മുടെ ആചാര്യ പരമ്പരയിൽ പെരുമാൾ തുടക്കമായി സ്വാമി ദേശികൻ പര്യന്തമായി എഴുന്തരുളിയിരുന്ന വിശേഷമാണ് ആചാര്യകളുടെ പെരുമയെ കൊഞ്ചം കൊഞ്ചം അനുഭവിച്ചുണ്ട്. போன வாரம் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமி தேசிகன் கடலாய் செய்துவிட்ட அத்தனை ஆச்சரியமான சம்பிரதாய காரியங்களையெல்லாம் மொத்தம் ரீகன்ஸ்ட்ரக்ட் திருப்பியும் எல்லாம் ஒருமுகப்படுத்தினார் என்று பார்த்தோம். சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீசூக்திகள், சுவாமி தேசிகனுடையதான பிரவச்சனங்களுடைய சாரம், சுவாமி தேசிகன் செய்து வைத்த சம்பிரதாய கைங்கரியங்கள், சுவாமி தேசிகன் ஆழ்வாருக்காக பாடுபட்டவை, ஆச்சாரியாளுக்காக பட்டவுடைய கோவில் அனுஷ்டான ஆச்சாரங்களுக்காக பாடுபட்டவை என்று பல பிரகாரங்களாக சுவாமி தேசிகனுடைய சரித்திரம் இருந்ததே, அத்தனையும் சுவாமியினுடைய திருக்குமாரர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணினார். அதாவது திருப்பியும் அதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். அதிலே இன்னும் செய்ய வேண்டியதான சில இன்னும் முன்னேற்றங்களை எல்லாமும் அது அந்த காலத்துக்கு அவசியமாக செய்து கொடுக்க வேண்டியிருந்து அது பிற்காலத்திலே கட்டுக்கோப்பாக காப்பாற்றி தர வேண்டியிருந்தபடியினால சுவாமி தேசிகனுடைய அத்தனை மகிமையையும் அத்தனை ஸ்ரீசூக்திகளையும் அவர் பட்ட அத்தனை பரிசிரமங்களையும் மீண்டும் கட்டுக்கோப்பாக காப்பாற்றி கொடுத்து நம்ம சம்பிரதாயத்தை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வந்தவர் சுவாமியினுடைய திருக்குமாரர் தான். இதனால தான் அவர் சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியம் அகம்பஜே என்று தனியனிட்டு சொல்றோம். ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் பாஷ்யக்காரருடையதான சித்தாந்தத்துக்கு ஒரு வெற்றி கொடி போலே அமைஞ்சவர் சுவாமியினுடைய சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் நயினாராச்சாரியன்றும் வரதாச்சாரியன்றும் குமார நயினார் என்றும் சொல்லும்படியாக எழுந்தொழிந்தவர் என்று பார்த்தோம். அவருடைய சிஷியர்கள் பல பேர் இருந்தால் பிரதானமாக பிரதிவாதி பயங்கர மன்னன் என்பவருடைய சரித்திரத்தையும் பார்த்தோம். சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரருக்கு சந்ததி கிடையாது. அதனால சுவாமி தேசிகனுடைய வம்சம் சுவாமியினுடைய குமாரருக்கு அப்புறம் சுவாமி தேசிகனுடைய வம்சம் கிடையாது. சிஷ்யாள் இருந்தால் அதான் அந்த சிஷ்யாளும் சிஷ்ய பரம்பரையும் கூட பின்னால் இப்பொழுது நாம் சொல்ல போகிற பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரையிலே கலந்து விட்டது. அதனால சுவாமியினுடைய குமாரருக்கு என்று தனியான சிஷ்யர்கள் உண்டு, ஆனால் அந்த சிஷ்யாளுக்கு சிஷ்ய பரம்பரை என்று இல்லை. அது சுவாமியினுடைய சிஷ்யாளில் பிரதானமாக சுவாமி தேசிகனுடைய குமாரர் குமார நயினார் ஆச்சாரியருடைய சிஷ்யாளில் பிரதானமாக கிடாமி நயினார் என்று ஒருவர் இருந்தார், பிரதிவாதி பயங்கரவண்ணன் என்று இருந்தார், இன்னும் பல பேர் இருந்தார். அந்த பிரதிவாதி பயங்கரவண்ணனுடைய வம்சத்தவர்கள் அவர் இப்பொழுது எல்லாரும் தென்னாச்சாரி சம்பிரதாயத்தை ஆசிரியிருக்கா. பிரதிவாதி பயங்கர அண்ணனுடைய தனியனில் ஒரு சில முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா வேதாந்த தேசிக கடாட்ச விவருத்த போதம் வித்வத்வரேண்ய வரதாரிய கிருபைக பாத்திரம் என்று இருந்தது. சுவாமி தேசிகனுடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமானவரும் சுவாமியினுடைய குமாரரான குமாரன் நயனாச்சாரியரிடத்தில் எல்லா விதமான அன்மயங்களையும் பெற்றவருமான அவருடைய கிருபைக்கு பாத்திரமான வரதாச்சாரியருடைய கிருபைக்கு பாத்திரம் என்பதனாலே வரதாரிய கிருபைக்கு பாத்திரம் இருந்தது. அதை பின்னால் அவளுக்கு அது சரிபடலைன்றதுனால கொஞ்சம் மாற்றிட்டா. ரெண்டாவது வரியை மாத்திரம்தான் மாற்றினா, அப்போ கூட முதல் வரியை மாற்றலை. வேதாந்த தேசிக கடாட்ச விருத்த போதம் என்று இருந்ததே அதை அப்படியே தான் வச்சுருக்கா, இன்னமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ரெண்டாவது வரியை மாத்திரம் மாத்தச்சே காந்தோபயந்திரியமினா கருணைக பாத்திரம் என் மனவாளமாமனுடைய கிருபைக பாத்திரமானவர் என்பதாக சொன்னார். ஆனால் அது சரி வராது, ஏன்னா மனவாளமாமனி கூட பெரியவர். நல்ல ஸ்பஷ்டமாக அந்த காலத்திலே மனவாளமாமனிகள் இருந்தபோது பிரதிவாதி பயங்கர மன்னன் இருந்தபோது அவரை சேவிச்ச திருத்திய பிரம்மதந்திர சுந்தர சுவாமி இந்த சரித்திரங்களெல்லாம் எழுதும்போது சுவாமி தேசிகன் எந்த இடத்துல ஸ்ரீரங்கத்திலே கோவிலுக்குள்ளே பிரவச்சனம் பண்ணுவாரோ, அதாவது இப்பொழுது சுவாமி தேசிகன் சன்னதியாக இருக்கு, ஸ்ரீரங்கத்திலே தாயார் சன்னதிக்கு எதிராக ரங்கநாச்சியார் திருமுன்பாக எழுந்தருள் இருக்கிற சன்னதி உண்டே, அது சுவாமி தேசிகன் அவரே தான் பிரவச்சனம் பண்ணி கொண்டு இருந்த இடம் இது. அந்த இடத்துல தான் ரங்கநாச்சியார் உத்தரவின் பேரிலே அங்கே சுவாமி தேசிகனுக்கு சன்னதி ஏற்பட்டது. அந்த சன்னதியை அங்கே தேசிகனை பிரதிஷ்டை பண்ணி வச்சவர் சுவாமியினுடைய திருக்குமாரர் நயினாராச்சாரியர். அதே இடத்துலேயே அந்த சன்னதியிலேயே காலக்ஷேபம் சாதிச்சுட்டிருந்தார் பிரதிவாதி பயங்கர அண்ணன். அதே சமயம் இன்னொரு இடத்துல மணவாள மாமனிகள் ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் அவரும் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார், ஈடு பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது ஈட்டிலே வரக்கூடிய சில சீவாட்சிய விஷயங்கள் விஷயமா சர்ச்சை வந்தபோது என்ன செய்யலாம் என்றால் மணவாள மாமனிகளே தமக்கு சீவாட்சியத்தில் அன்வயம் இல்லாமல் இருந்ததுனால சிவாஷி விஷயம் நன்னா சொல்லணும்னா சுவாமி தேசிகனுடைய சிஷ்ய பரம்பரையில தான் கேட்கணும். அதனால இப்போது பிரதிவாதி பயங்கர அண்ணன் இருக்கார், அவரிடத்திலே போய் கேளுங்கோல் என்று தன்னுடைய சிஷியால் அனுப்பிச்சார். என்று அந்த சிஷியால் சுவாமி பிரதிவாதி பயங்கர அண்ணனிடத்திலே வந்து சிவாஷி காலக்ஷேபங்கள் பண்ணினா என்று இந்த விஷயத்தெல்லாம் ஸ்பஷ்டமாக பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதியிருக்கார், பார்க்குறோம். அதே அந்த பிரதிவாதி பயங்கருடைய பின்னால் அவ சந்ததியார் மனவாள மாமனி சிஷியால் அவ இதில் அவ கொடுக்கல் வாங்கலாம் இருந்ததுனால அவ மாறி போயிட்டா. ஆனால் இருந்தாலும் ஆதியிலே பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை எல்லாம் அத்தியுதமாக சப்தத்தி ரத்த மாளிகை என்றதான கிரந்தத்திலே சாதிச்சிருக்கார். அதில் ரொம்ப ஒரு பிரசித்தமான ஸ்லோகத்தை இப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்லோகம். குரௌ ஆதிஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனபக்தி ஹீனா யதீந்திரா பிரியா சிஹு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூராஹ குதோ முக்தி வார்த்தா ஹி தாதிருக் விதானாம் குரௌ ஆதிஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனபக்தி ஹீனா யதீந்திரா பிரியா சிஹு. சுவாமி தேசிகனிடத்திலே யாருக்கு எந்த வைஷ்ணவருக்காகவும் இருக்கட்டும், யாருக்கு சுவாமி தேசிகனிடத்துல பக்தி இல்லையோ நிச்சயமாக அவர்களை யதிராஜர் கட்டாயமாக வெறுத்து விடுவார். யதீந்திர அப்ரியாசியு, சுவாமி தேசிகனிடத்திலே பக்தி இல்லாதவாளை யதீந்திர ராமானுஜர் கட்டாயம் வெறுத்து விடுவார். ராமானுஜர் வெறுத்த பிறகும் ஒருவனுக்கு முக்தி உண்டோ என்றுதான் இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். யதீந்திராபிரியா விஷ்ணு காருண்ய தூராக, யதீந்திரர் வெறுத்து விட்டால் அப்புறம் பெருமாள் வெறுத்து விடுவார். குதோ முக்தி வார்த்தாகி தாதிருக் விதானாம், பெருமாளும் வெறுத்த பிறகு ஏது முக்தி, மோட்சமே கிடையாது என்று அடித்து சாதிக்கிறார் பிரதிவாதி பயங்கர அண்ணன் சப்தத்தி ரத்ன மாளிகையில். அப்படி சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை நெஞ்சார அனுபவிச்சு சாதித்த பிரதிவாதி பயங்கர அண்ணன் அவர் சீவாஷி காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு ஆச்சரியமா மகாபிரபாவத்தோடு எழுந்தருளிருந்தார். அந்த சமயத்தில் போன வாரம் சொன்னேன், மணவாள மாமிகளுடைய சிஷியர்களிலே எறும்பி வைப்பார்னு ஒருத்தர் உண்டு. அவர் பூர்வத்திலே வடமாள், மணவாள மாமிகள் திவ்ய சரித்திரத்திலேயே அவர் வடமாள்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். அவர் மணவாள மாமனிடத்திலே ஆசைப்பட்டு முதல்ல அவரிடத்திலே சிஷியராக இருந்தார். அவர் சுவாவமே ரொம்ப காரமான சுவாவம், எப்பவும் ஏதாவது ஆக்ரோஷமாகவே பேசிட்டு சண்டை போடுறவர். அவர் ஒரு சமயம் மணவாள மாமனியிடமே ஆக்ரோஷப்பட்டு சண்டை போட்டு இனிமேல் இந்த மணவாள மாமனியே வேண்டாம்னு சொல்லி ஒரு 10-12 வருஷம் அவரை விட்டுட்டு அவர் துவேஷிச்சுட்டு போயிட்டார். அவர் அந்த எறும்பியப்பாவுக்கு பின்னால் ஏதோ அவருக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மணவாள மாமனி அதை நிவர்த்தி பண்ணி வச்சார். அதனால திருப்பி மணவாள் மாமனிகிட்டே வந்து அன்பவிச்சு அவர்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தார். ஆனா அவருடைய சுவாவம் யாரையாவது சண்டை போறது ஆக்ரோஷமா பேரு துவேஷிக்கிறது அந்த சுவாவம் என்ன ஆச்சு, மணவாள மாமனி பேர்ல இருந்த துவேஷம் மாறி போய் அது சுவாமி தேசிகனிடத்திலே துவேஷம் ஆகி போச்சு. அந்த துவேஷம் தான் இன்னைக்கு தென்னாச்சாரிய சம்பிரதாயம் சுவாமி தேசிகனிடத்திலே யாருக்காவது சுவாமி தேசிகனிடத்துல கொஞ்சம் துவேஷம் இருக்குன்னு சொன்னால் அந்த அதுக்கு ஒரே காரணம் வந்து எறும்பியப்பா மாத்திரம்தான். வேறு யாருமே மணவாள மாமனி சிஷியர்களே சுவாமி தேசிகனிடத்தில் விரோதம் பாராட்டினவா கிடையாது. அவராலே ஏற்பட்ட துவேஷம் கொஞ்சம் பரவித்தான் இன்றைக்கு தேசிகனிடத்தில். மற்றபடி ரெண்டு வடகலையார் தெங்கலையார் ரெண்டு பேருக்கும் யாருக்கும் அது மூலம் தெரிஞ்சவா, இன்னும் சுவாமி தேசியனுடைய கிரந்தங்களை சேவிச்சவா, மணவாள மாமனுடைய கிரந்தங்களை சேவிச்சவா, மணவாள மாமனியுமே கூட தம்முடைய கிரந்தங்களிலே சுவாமி தேசிகனை உதாரிச்சு இப்படி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் என்று சொல்லி அந்த விஷயங்களை பாராட்டி தன்னுடைய கிரந்தங்களிலே எழுதியிருக்கார். அஷ்டாதச ரகசியம்னு மணவாள மாமனி சாதிச்சிருக்கார். அதில் மணவாளமா இப்படி அபியுக்தர் அருளினார் என்று எழுதுகிற வழக்கம், அபியுக்தர்னு சொன்ன சுவாமி தேசிகன் அபியுக்தர் எழுதினார் அருளினார்னு சொல்லுவார். அவர் சொன்னார்னா பட்டர் சொன்னார், குரத்தாழ்வான் சொன்னார், பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார் அப்படின்ற பெரியவாளை சொல்லச்சு அபியுக்தர்னு சொல்கிற வழக்கம். சுவாமி தேசிகன் அபியுக்தர் அருளினார்னு இப்படி பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீசூக்திகள், பட்டர் ஸ்ரீசூக்திகள், குரத்தாழ்வான் ஸ்ரீசூக்திகளை எழுதுகிற அதே மாதிரியே மணவாள மாமனிகளும் ஆச்சாரியாளா இல்லாமல் ஆச்சாரியாள் போலே கௌரவிக்கத்தக்கவாள் பிராச்சீன கிரந்தங்களில் அபியுக்தர்னு சொல்கிற வழக்கம். மணவாள மாமனி இப்படி அபியுக்தர் அருளி செய்துள்ளார் என்று எடுத்து காட்டுறார். அதனால ரெண்டு சம்பிரதாயத்திலையும் அறம் அறம் சில வித்தியாசங்கள் எப்பவும் எங்கவும் இருக்கும் அது. ஆனா அது ஆக்ரோஷப்பட்டு அது வெறுப்பாக்கி அது சம்பிரதாயத்திலே சண்டையா கொண்டு வந்து இப்படியெல்லாம் யாருமே ஈடுபடல. ஈடுபட்ட இந்த ஆக்ரோஷமாகவும் சண்டையாக்கியும் ஆக்கினவர் அந்த எறும்பியப்பா ஒருத்தர் தான். அந்த எறும்பியப்பாவும் பூர்வத்திலே வடமாள். அது எறும்பியப்பா பிரதிவாதி பயங்கர அண்ணனோட சண்டையை போட்டுக்கொண்டு பெருமா பெரிய பெருமாள் ரங்கநாதன் சன்னதியிலேயே ஒரு நாள் பெரிய சண்டை போட்டுவிட்டார். அவர் என்ன உங்க தேசிகன் கண்டபடி சாய்க்கிறார் சங்காச்சாரியாஜி மாதிரி ஆகுமான்னு கண்டபடி சாதிச்சு. அப்போ பெரிய பெருமாள் திருமுன்பே பிரதிவாதி பயங்கர வண்ணன் சுவாமி தேசிகன் சாதிப்பது ஒரு அம்சமும் தப்பா இருந்ததுன்னா அதை பிரவச்சனம் பண்ணி கொண்டிருக்கிற அடியேனை இப்பயே சிக்ஷிச்சுடணும், என்ன பெருமாள் இப்பவே சிக்ஷிச்சுடணும்னு ரெண்டு கையும் தூக்கின்னு கதறினாராம் பெரிய பெருமாள் சன்னதியில. அப்போ பெரிய பெருமாள் சுவாமி தேசிகன் சாதித்ததெல்லாம் தத்துவார்த்தம் என்று அர்ச்சக முகேன அனுகிரகம் பண்ணினார். அதை கேட்டு மரியாதை பண்ணினார். மால மரியாதை ஸ்ரீஹலாரிகள் பண்ணி வச்சார் பிரதிவாதி பயங்கர அண்ணனுக்கு. அதை பார்த்து பொறுக்க முடியாம என் பெரும்பியப்பா கண்ணும் கண்ணீருமா வந்து மணவாள மாமனிகளிடத்துல இந்த விஷயத்தை சொன்னார். மணவாள மாமனிகள் சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபாவம் அப்படி இருக்குன்னு பெரிய பெருமாள் அங்கீகரிச்சாரேன்னு சந்தோஷப்பட்டார். ஆனா சந்தோஷப்படாத ஒருத்தர் உண்டுன்னா அப்பவும் அந்த எறும்பியப்பா தான். அதுக்காக அவர் மனவாள் மாவனிடத்திலே ஸ்லோகமும் சாதிச்சிருக்கார். அந்த ஸ்லோகம் போனாலும் சொன்னேன், கதம் சரங்கியே கதம் சரங்கி பகுமான ஏத்துவம். எப்படி சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசுக்தியை பெருமாள் ஏத்துக்கலன்னா இன்னைக்கு பிரதிவாதி வைங்க மன்னனுக்கு மரியாதை பண்ணியிருப்பாரா ஏத்துன்னுட்டாரே பெருமாள் என்று. எதுக்காகன்னா நிறைய பேருக்கு தெரியாது எந்த இடத்துல இந்த வித்தியாசம் ஆரம்பிச்சது ஏன் வித்தியாசப்படுறோம் அப்படின்னு தெரியாது. பழைய கதையா இருந்தாலும் இந்த வித்தியாசம் எல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. யாரோ ஒருத்தர் மாத்திரம் அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆயிரக்கணக்கான வடகலை தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள் ஒருத்தர் மாத்திரம் பரப்பிவிட்ட துவேஷம் இது. அதனால தான் அந்த எறும்பியப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததான தென் தேசங்களில் இப்பவும் பார்க்கலாம். வானமாமலை ஆழ்வார் திருநகரி இது மாதிரியான க்ஷேத்திரங்கள் எல்லாம் வடகலையார் தெங்கலையார் ரெண்டு பேரும் இன்னும் வித்தியாசம் கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தம் ரெண்டு பேரும் சேவிக்கலாம் கோஷ்டியில். இப்பவும் கொடுக்கல் வாங்கல்லாம் நன்னா நடந்துட்டு தான் இருக்கு, ஒன்றும் பேதமே கிடையாது. ஆழ்வார் திருநகரிலே ஆழ்வார் தேசிகனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான வைபவம் கோவில் துறையினாலே நடத்தப்படுறது. சுவாமி தேசி நம்ம ஆழ்வாருக்கு தெப்பம் நடந்ததுன்னா அந்த தெப்பத்தில் தேசிகனும் பாஷ்யக்காரரும் இத்தனைக்கும் தேசிகன் கோவிலுக்கு வெளியில தான் ஏழ்ருக்கார், வடகல திருமணோடு தான் ஏழ்ருக்கார். தேசிகனும் பாஷ்யக்காரரும் நம்மாழ்வாரும் மூணு பேருமாக இப்பவும் ஆச்சரியமான தெப்போத்சவம் நடக்கிறது. அதே போல அத்தியன உற்சவத்திலே அத்தனை 20 நாளும் தேசிகன் கோவிலுக்குள்ளே எழுந்தருளி இருந்து பிரம்ம அத்தியன உற்சவம் நடக்கிறது. அதனால வித்தியாசம் என்பது வந்து சில வித்தியாசம் வந்து எடுத்துனாலும் ஒரே காரணம் அந்த எறும்பியப்பா மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. அவர் தான் சுவாமி தேசிகனிடத்துல இருக்கிற துவேஷத்துல தெங்கலையார் பெருமாள் திருவாராதனத்துல கண்டை சேவிக்க கூடாது, ஏன்னா கண்டைய அவர் நினைச்சாலே பார்த்தாலே தேசிகன் மாதிரி இருக்குன்ற ஆத்திரத்துல எழுதி வச்சிருக்கார் கண்டை சேவிக்க கூடாது. அதனாலே சில பேர் பெருமாள் திருவாராதனத்துல தென்னாச்சாரியால கண்டை சேவிக்கிறது இல்லை, ஏன்னா கண்டை சுவாமி தேசிகன் தானே என்று. அதனால எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, துவேஷம் நிறைய பேர் பாராட்டல, ஒருத்தர் மட்டும்தான் பாராட்டினார் துவேஷத்தை. அவராலே விளைஞ்சது சில வித்தியாசங்கள் என்பது மட்டும்தானே ஒழியோ எல்லாரும் துவேஷப்பட்டு இருந்தான்றதுலாம் கொஞ்சமும் கிடையாது. எல்லாரும் ஒன்னாத்தான் இருந்தா எல்லாரும் பாஷ்யக்காரிடத்திலையும் ஆழ்வாரிடத்திலையும் பெருமாளிடத்திலையும் அருளி செயல்லையும் பாஷ்யக்காரருடையதான இந்த சரீராத்ம பாவம் என்று சொல்லக்கூடியதான இதை சொல்ல விசிட்டாத்வைத சித்தாந்தத்திலே ஒரு பேதமும் இல்லாம தான் இருந்தா. ஏதோ சில வித்தியாசங்கள் இருக்க தான் இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். யார் ரெண்டு பேர் இருந்தாலும் இருக்கும் அது. ஒரு ஆத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருந்தாலே அவளுக்குமே சில விஷயங்கள்ல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்க தான் இருக்கும், அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு மேற்பட்டதான பெரிய பேதங்கள் கிடையவே கிடையாது. இப்படி அந்த பிரதிவாதி பயங்கரவண்ணனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அப்புறம் பிரதிவாதி பயங்கரவண்ணன் சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை தேசமெங்கும் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு தேசமெங்கும் சுவாமி தேசி பாஷ்யக்காரரும் தேசமெல்லாம் போய் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வாத பிரதிவாதங்கள் பண்ணி ஜெயிச்சு நிலைநாட்டினார். ஸோ அதே போல கிடாம்பி ஆச்சான் சுவாமியுடைய மடப்பள்ளி ஆச்சான் பாஷிகாருடைய மடப்பள்ளி, அவரும் தேசமெல்லாம் போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சார். இப்படி நிறைய சம்பிரதாயத்தில் நிறைய பேர், அது சுவாமி தேசிகன் தேசமெல்லாம் போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சார் பாரத தேசம் பூராவும். சுவாமியுடைய குமாரரும் தேசம் பூராவும் போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சார். அதே போல பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் தேசம் பூராவும் போய் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வாதம் பண்ணி ஜெயிச்சு காட்டினார். இப்படியெல்லாம் பெரியவா ரொம்பவும் நம் சம்பிரதாயத்தை கட்டி காப்பாத்திருக்கா. இந்த விசேஷமான பரம்பரை இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற பரம்பரை, அது சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் அவருடைய அத்தியந்த அபிமான பாத்திரமாய் சுவாமி தேசிகனுடைய குமாரரை விட, அப்படி குமாரரை போலேன்னு சொல்லணும், குமாரரை விடன்னு சொல்லினா அதிகப்படியா இருக்கும். சுவாமி தேசிகனுடைய குமாரரை போலவே சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப பிரிய பாத்திரமாயிருந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய ஒரு திவ்ய பிரபாவம்தான் சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் இன்னைக்கு நமக்கு ஆச்சாரிய பரம்பரைய அனுகிரகிச்சிருக்குன்னா அது அதிகப்படியே கிடையாது. சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர்கள் அத்தனை பேர் உண்டு, அதுல பிரதானமாக ஒரு மூணு சன்னியாசிகள் உண்டு. பிரம்மதந்திர சுதந்திரஜீயர், வெண்ணக்கூத்தஜீயர், பிரபாகரஜீயர் என்று சொல்லுவா. அந்த காலத்துல அவளுக்கு முனித்ரயம்னு கூட விவகாரம் உண்டுன்னு சொல்றா. மூணு பேர் சன்னியாசிகள். இந்த சன்னியாசிகள் எப்பவும் சுவாமி தேசிகனிடத்திலேயே கூடவே இருந்து காலக்ஷேமங்கள் பண்ணி கொண்டு சித்தாந்த பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தா. அதனால அப்பவே ஒரு முனித்ரயம்ன்ற வார்த்தை உண்டு. ஆனா முனித்ரயம்ன்ற வார்த்தை பிரசித்தியானது கோபால தேசிகன் திருக்குடம் தேசிகனுடைய சிஷியாளுக்கு பிறகுதான் பிரதிஷ்டி, அதுதான் எப்போ பிரசித்தி ஆயிருக்கு. அந்த முனி அந்த மூன்று சன்னியாசிகள்ல ரொம்ப குமாரரே என்று சொல்லாம அளவுக்கு அபிமான புத்திரனா இருந்தவர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர். இவரை சொல்லச்சு இவருக்கு ரெண்டு தனியன் இருந்தது. முதல்ல ஒரு தனியன் சன்னியாசி ஆறதுக்கு முன்னாடி ஒரு தனியன் இருந்தது. அந்த தனியன்ல அதீசம் லோகவிக்கியாதம் கவுண்டின்யம் விதுஷாம் வரம்னு வரும். அவர் கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய இயற்பெயர் பேரருளாளன் என்று பெயர். தேவப்பெருமாள் திருநாமம் தான் அவருக்கு, பேரருளாளன் திருநாமம் அவருக்கு. இவர் தான் சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்தில் பெருமாள் சாட்சாத், இவருடைய கருடாழ்வார் சாட்சா்காரமாகி, பெருமாள் சாட்சா ஐக்ரீவன் சாட்சா்காரமாகி, தேவநாதன் உத்தரவு வாங்கிட்டு சித்தாந்தத்தை பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்த போது முதல்ல முதல்ல வந்து சுவாமியினிடத்தே சுவாமியினுடைய பெருமையை அப்பவே தான் உணர்ந்து வந்து ஆசிரயித்தவர் இந்த பேரருளாளன் என்கிற இந்த கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்த இந்த மகாந்தான். இவர் இவரைத்தான் பின்னாடி பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி என்று நாம் எல்லாம் இப்போ ஆச்சாரியாளா இவரைத்தான் நாம் இப்போ கொண்டாடுறோம். இந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமின்னு சொல்றோமே இந்த பட்டம் யார் கொடுத்ததுன்னா, சர்வதந்திர சுதந்திரன்னு தாயார் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகிச்சா அந்த சரித்திரம் பார்த்துருக்கோம், தெரியும், லோக பிரசித்தம் அது. அதே போல அந்த சர்வதந்திர சுதந்திரன்றதுல ஒரே ஒரு வார்த்தையை கொஞ்சம் மாத்தினா பிரம்மதந்திர சுதந்திரன்னு ஆயிடும். அந்த பிரம்மதந்திர சுதந்திரன்ற பட்டம் சுவாமி தேசிகனே அனுகிரகிச்சது சுவாமிக்கு. பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கு சுவாமி தேசிகனே அனுகிரகிச்சதாக்கும். அது மூணு பிருதம் கொடுத்தார் அவருக்கு. ஒன்று வந்து பரியாய பாஷ்யக்காரர்னு ஒரு திருநாமம், ஒரு பட்டம் கொடுத்தார். பரியாய பாஷ்யக்காரர்னா பாஷ்யக்காரருக்கு சமமாக இன்னொருத்தர்னு அர்த்தம். பாஷ்யக்காரருக்கு சமமாக இன்னொருத்தர் பாஷ்யத்தில் அவ்வளவு சூரர்னு சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் தன்னுடைய திருவாக்கினாலே இந்த பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கு இந்த திருநாமத்தை சாத்தினார். பரியாய பாஷ்யக்காரர்னு பேர். அதே போல பிரம்மதந்திர சுதந்திரர் என்கிற திருநாமத்தையும் சாத்தினர். ஒவ்வொரு சமயத்தில் அவருடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டிய ஒவ்வொரு சமயத்தில் இந்த திருநாமம். அதே மாதிரி தித்திய பிரம்மா சிருஷ்டி பண்றதுல, அதாவது வேதாந்த சாஸ்திரத்தில் வைதிகமான யுக்திகளை சிருஷ்டி பண்றதுல, எப்படி பிரம்மாவானவர் ஜெகத் சிருஷ்டி பண்றதுல அற்புதமான சக்தி படைச்சவரோ, அதே போல வேதாந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக யுக்திகளை சிருஷ்டி பண்ணி வாதம் பண்றதுலே உண்மை போல கிடையாது, நீர் தான் தித்திய பிரம்மா, நீர் ரெண்டாவது பிரம்மம்னு அவருக்கு. முதல் பிரம்மா சதுர்முக பிரம்மாவா, ரெண்டாவது பிரம்மா இந்த சுவாமியா என்று அந்த மாதிரி சுவாமி தேசிகன் ரொம்ப கொண்டாடி இருக்கார் அந்த சிஷ்யால. அதான் ஒரு பெரிய கல்யாண குணம். தன்னுடைய சிஷ்யால சிஷ்யன்தான் அப்படின்னு ஒரு படி குறைவா நினைக்க மாட்டார். இவ்வளவு மேன்மை இருக்கச்சே, குணத்தை எப்பவும் கொண்டாடுறது ஆத்ம குணம், கல்யாண குணம். நம்முடைய சிஷ்யரா இருந்தாலும் இவ்வளவு பெருமையோட இருக்கார் சுவாமி தேசிகன். எப்படி அப்புள்ளாரிடத்துல கேட்டதெல்லாம் கிரகிச்சு கொண்டு பெரிய உத்தம மகா நிதியா இருந்தாரோ அதே போல மகா நிதியாவே இருந்தார் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. இந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு சந்நியாசத்திலே ஆசை, சன்னியாசியா இருக்கணும்னு ஆசை. அதனால அதை விஜயாபிச்சார், சுவாமியும் இருந்துக்கலாம்னு உத்தரவு கொடுத்துட்டார். பரகால ஜீயர்னு திருநாமம் சாத்தி அவரை சந்நியாசத்துக்கு ஒத்துட்டார். இப்போதான் சேஞ்ச் ஆறுது இந்த சம்பிரதாயம். நான் பார்த்த வரைக்கும் பெருமாள் தாயார், விஸ்வக்சேன நம்மாழ்வார், நாதமுனிகள் என்று இவா பரியந்தமாக வரைச்சே, உயக்குண்டார் மணக்கால் நம்பி இந்த மாதிரி வரைச்சே, இத்தனை பேரும் இதில் ஒருத்தரும் சன்னியாசி கிடையாது. நம்ம ஆச்சாரியால் இது வரைக்கும் ஒருத்தரும் சன்னியாசி கிடையாது. நாதமுனிகள் மாத்திரம் கடைசியில், அதாவது திருநாட்டுக்கு வேல்றதுக்கு முன்னாடி அவர் 340 வருஷம் எழுதியிருந்தார்னு சம்பிரதாயம். அதில் கடைசியில் சில நாள் மாத்திரம் சந்யாசாசிரமத்தை சீகரிச்சுட்டு இருந்தார் என்று பெரியவா சொல்கிறார். சுவாமி தேசிகனும் அதை காட்டியிருக்கார், கடைசியிலே சன்னியாசியாக இருந்தார்னு சாய்க்கிறார். மற்றபடி இப்பவும் நாதமுனிகளை நாம் வந்து கிரகஸ்தராக தான் வெள்ளை வேஷ்டி கொடுத்து தான் எல்லா கோயில்களையும் சேவிக்கிறோம். அவரை தனியனும் அவர் தனியனும் சன்னியாசி தனியனும் கிடையாது, கிரகஸ்தரை தான் வச்சு. அதனால் ஆச்சாரியால்னு பார்த்தா மணக்கால் நம்பி பரியந்தமாக சன்னியாசி ஆச்சாரியால் கிடையாது, கிரகஸ்தாள். அதற்கு பிறகு ஆள வந்தார், அவர் சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் அவருடைய சிஷியாளில் பிரதானமாக சொல்லச்சே, பெரிய நம்பிகளோ, திருக்கோட்டியூர் நம்பிகளோ, திருமலை நம்பிகளோ, இந்த மாதிரி பாஷிகாருடைய 5 ஆச்சாரியாலையும் பார்த்தாலும் சரி, திருமலையாண்டானாகட்டும், ஆளவந்தார், இவாள்லாம் யாரும் சன்னியாசி கிடையாது. திருப்பியும் பாஷிகாரர் பெரிய சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்து எதிராஜராக எழுதியிருந்தார். அதற்கு பிறகு வந்த ஆச்சாரியாளில் சுவாமி தேசிகன் வரைக்கும் ஒருத்தரும் சன்னியாசி கிடையவே கிடையாது. ஆச்சாரிய பரம்பரையில் பாஷிகாரருக்கு பிறகு புல்லான், புல்லானுக்கு பிறகு எங்களாழ்வான், எங்களாழ்வானுடைய சிஷ்யரான நடாதுரம்மாள், அவருக்கு சிஷ்யரான அப்புள்ளார் என்று இந்த ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்ய பரம்பரையிலாகட்டும், இல்லை பாஷ்யக்காரருக்கு பிறகு வந்த ரகசிய பரம்பரையில் கடாம்பி ஆச்சான், மடப்புளி ஆச்சான், அவருடைய திருக்குமாரர் ரங்கராமானுஜ புல்லான், அவருடைய திருக்குமாரர் அவர் அவருக்கு அவர் 2 திருநாமம் இருக்கு, பத்மநாபன் 1 திருநாமம், இன்னும் ரங்கராஜன் 1 திருநாமம், ரங்கராமானுஜ புல்லான் ஆக கிடாம்பி ஆச்சான், அவருடைய திருக்குமாரர் ராமானுஜ புல்லான், அவருடைய திருக்குமாரர் ரங்கராமானுஜ புல்லான், அவருடைய திருக்குமாரர் நான் பாஷ்ய அப்புள்ளார்னு சொல்கிறோமே, அவர் அவரும் அவரும் ராமானுஜன் தான் திருநாமம் அவருக்கு. இந்த மாதிரி ஆச்சாரிய பரம்பரையில் ஒருத்தரும் சன்னியாசி கிடையாது. சுவாமி தேசிகனும் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சிக்கல. ஏன்னா சன்னியாசாசிரமம் என்பது மோக்ஷாசிரமம், சன்னியாசிக்குத்தான் மோட்சம் உண்டு என்று பாரத தேசத்துலேயே ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு உள்ளூரை இருந்தது. அதை புஸ்தகமாகவும் எழுதியிருக்கா, சன்னியாசிகளுக்கு தான் மோட்சம் உண்டு என்று. மோட்சாசிரமம் என்பதனாலே அந்த அபிப்பிராயம் உண்டு, சன்னியாசிகளுக்கு மோட்சம் உண்டு மோட்சாசிரமம். அதனாலே சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்தா, முறையான சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்தா அது பிரபத்தி மாதிரி, சன்னியாசாசிரமே ஒரு பிரபத்தி மாதிரி மகாபிரபாவம் உடையது, அதனாலே அவளுக்கு மோட்சம் உண்டு என்றெல்லாம் சம்பிரதாயம் உண்டு, சாஸ்திரம் உண்டு. ஆனால் சன்னியாசாசிரமத்தில் இல்லைன்னா மோட்சம் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ பிரபத்தி சம்பிரதாயம் பொய்யா? அதனாலே வாஷிகாரர் ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் மோட்சம், மோட்சத்துக்கு உபாயம் சரணாகதி, சரணாகதி அனுஷ்டிச்சவா கிரகஸ்தாளாயிருந்தா கிரகஸ்தத்துல கிரகஸ்தனுக்கு சொல்ல வேண்டிய தர்மங்களை பண்ணிக்கொண்டு இருக்க வேண்டியது. பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரி தர்மங்களை பண்ண வேண்டியது. சன்னியாசியாயிருந்தால் அதுக்கு உண்டான தர்மங்களை பண்ண வேண்டியது. அதனால வர்ணாசிரம தர்மங்களான இந்த பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரத்தன் சன்னியாசி என்று இதை அனுஷ்டிச்சுருக்கிறவ யாராயிருந்தாலும் பிரபத்தி என்று பண்ணினா மோட்சம் உண்டுன்னு சொல்லியிருக்குச்சே. கலியுகத்தில் சன்னியாசத்தினாலே மோட்சம்ன்ற ஒரு பிரமம் வந்துவிடக்கூடாது என்றதை நிலைநாட்டுறதுக்காகவே அத்த வைராக்கிய நிதியாய் எத்தனை மகர்ஷிகளை காட்டிலும் சக்தியான சுவாமி தேசிகன் அத்தனை வைராக்கியமும் இருந்தும் சன்னியாசியாக இருந்து காட்டக்கூடாதுன்றதுக்காகவே கிரகஸ்தராக எழுந்திருந்தார் என்று பெரியவாள் பலகாலம் சொல்லியிருக்கார். அதனாலே கிரகஸ்தனுக்கு மோட்சம் உண்டு. கிரகஸ்தன் ஆச்சாரியனாக இருக்கணும் இருக்கலாம் என்றெல்லாம் நிலைநாட்டி காட்டுறதுக்காக இருந்துட்டார் சுவாமி தேசிகன். ஆனால் இருந்தாலும் இவருக்கு பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு சன்னியாசாசிரமத்திலேயே ருச்சி இருந்தது, ருச்சி இருந்தது. அதனால சுவாமி அப்படியே ஆட்டம்னு உத்தரவு கொடுத்துட்டார். அப்புறம் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சு எழுந்தார். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய பெருமை ஒரு ஆச்சாரிய பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. சுவாமி மேல்கோட்டையில் எழுந்த போது, தேசிகன் சுவாமி தேசிகன் மேல்கோட்டையில் எழுந்த போது, அப்பொழுது அங்கே பகவத்விஷயம் சாதிச்சு சுவாமியினுடைய வியாக்கியானம் 74,000 படியும் காலக்ஷேபம் சாதித்தார். எப்பவும் காலக்ஷேபம்னா முன்னாடி வந்து எழுதிருக்கிற பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி காலக்ஷேபத்துக்கு வரவே இல்லை. அன்னைக்கு வரல, மறுநாளும் வரல. தேசிகன் கேட்டாச்சு, ஏன் ஜியர் வரலன்னு கேட்டாராம். அது ஜியர் வந்து விஜயாபிக்கிறார், பரகால ஜியர் அவர் வந்து விஜயாபிக்கிறார், சுவாமியினுடைய திருக்குமாரர் என்னோட எனக்கு வயசுல திரு அவர் சின்னவர், சுவாமியினுடைய குமாரர் நயனாராஜர் வயசுல சின்னவர், சுவாமியினிடத்துல எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கார், அடியேனும் திருக்குமாரரும் சுவாமி தேசிகனுக்கு சிஷ்யாள் என்று திருக்குமாரரோட என்னை ஒப்பிட்டு ஒருத்தரும் பேசக்கூடாது, நான் திருக்குமாரருக்கும் சிஷ்யன் என்ற பெருமைதான் எனக்கு வேணும், ஆச்சாரியன் போலே ஆச்சாரியனுடைய புத்திரர்களிடத்தும் அந்த அபிமானம் வைக்கணும், அதுதான் சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை அடியேன் கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேசிகனே சாதிச்சிருக்கார். அசீதி லகுரு பக்தி தத் பிரசம்சாதிசீல பிரச்சுர பகுமதி தத்வஸ்து வாஸ்துவாதிகேபி என்று சிஷ்யகிருத்தியாதிகாரத்தில் ரசித்திரத்தில் சாதிக்கிச்சு. ஆச்சாரியர் போலே ஆச்சாரியாளுடைய புத்திராலும், புத்திரன்னு அந்த ஸ்லோகத்தில் இல்லை, அவர் வசித்த இடம், அவருடைய அவர் கையாண்ட ஸ்ரீகோஷங்கள் புஸ்தகங்கள், இன்னும் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அந்த குரு பக்தியை நிச்சயம் கடைபிடிக்கணும்னு சாதிக்கிறார். அந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு, சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் ஆச்சாரியாளுடைய புத்திராலும் ஆச்சாரியால் போலே கௌரவிக்க தகுந்தவாள் என்று அந்த ஒரு அபிமா அந்த ஒரு குரு பக்தியை காட்டி சுவாமியினுடைய சுவாமியினுடைய திருக்குமாரர் குமாரன் நைராச்சாரியரிடத்துல நான் அடியேனும் சுவாமியினுடைய குமாரரும் சுவாமி தேசிகனுக்கு சிஷியாள் என்ற வார்த்தை சமவார்த்தை மாறி அடியேன் சுவாமியினுடைய குமாரருக்கும் சிஷ்யன்தான் என்கிற வார்த்தை வரணும்ன்ற ஆசைப்பட்டு பின்னால் பகவத் விஷயத்தை அதிகரிக்கச்சே அவர் சுவாமியினுடைய குமாரர் தன்னோட சின்னவர், அவர் வரதாச்சாரியர் சின்னவர், அவரிடத்திலே அன்வயிச்சு பகவத் விஷயம் கேட்டுக்கிறேன்னு சொல்லி பின்னாடி கேட்டுண்டார் என்பதா சொல்லுவோம். அவர் தான் அந்த பகவத் விஷயம் அதிகரிக்கச்சே பகவத் விஷயத்துக்கு ஒரு தனியன் சாதிக்கணுமோ இல்லையோ, அந்த தனியன் சாதிக்கச்சே ரெண்டு தனியன் சாதிச்சார். ஒன்று ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்போதம் வரதாரிஜம் அகம் பஜேன்னு குமாரன் நயினாராச்சாரியருக்கு ஒரு தனியன் சாதிச்சார். அதே போல் அது தம்முடைய சுவாமி தேசிகனுக்கு அத்தியுதமான வசத்தியான இன்னைக்கு நாம் எப்பவும் அருளி செயல் ஆரம்பித்தமான எந்த தனியனை சொல்கிறோமோ அந்த ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் என்கிறதான மந்திரம், சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை எல்லாம் அடைக்கிறது, அப்படியே சுவாமி தேசிகனே ஒரு மந்திரமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கார் என்று சொல்லும்படியான இந்த உஷத்தியான தனியனை ஆவணி ஹஸ்தத்திலே மேல்கோட்டையிலே சுவாமியுடைய திருக்குமாரரிடத்திலே பகவத் விஷயத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கச்சே விஜயாபிச்சார் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர். அதை எல்லாரும் பாராட்டி சுவாமி தேசிகனிடத்திலே விஜயாபிக்க சுவாமி தேசிகன் ரொம்ப திருவுள்ள முகந்தார். அப்பொழுது இருக்கட்டும் இந்த தனியனை ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா தனியனை ஏற்கனவே குமாரர் சுவாமிக்கு சமர்ப்பிச்சிருந்தார். அந்த தனியனை சம்ஸ்கிருதத்துக்கெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய சம்ஸ்கிருத பிரபந்தங்களுக்கெல்லாம் அதை தனியனா வச்சுக்கலாம். அதே போல இந்த மணிப்பிரவாள கிரந்தங்கள் இல்லைன்னா தமிழ் பிரபந்தம் சாதிக்கச்சு அதுக்கு தனியனா இது ராமானுஜரையா பாத்திரத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியது என்று சம்ஸ்கிருதத்துக்கு ஸ்ரீமான் வெங்கடா, தமிழ் கலந்ததுக்கெல்லாம் ராமானுஜரையா பாத்திர தனியனா சிஷியால் அனுசந்தானம் பண்ணிக்கலாம், ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சுவாமி தேசிகனே உத்தரவு கொடுத்தாச்சு. அதைத்தான் இன்றைக்கும் நாம் கடைபிடிச்சுண்டு வரோம். அந்த ராமானுஜரையா பாத்திரம்ன்றது பெரிய மகா வைபவமான தனியன், அதுக்காக மேல்கோட்டையில உற்சவம் நடக்கிறது. இன்னும் தீவிரதேசங்கள்லாம் ஆவணி அஸ்தத்தும் போது ராமானுஜ தயாபாத்திர அவதார திருநாள் என்று உற்சவம் நடக்கிறது. எதுக்காகனா பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி சம்பிரதாயத்துக்கு சுவாமி தேசிகனிடத்துல ஈடுபட்டு செஞ்ச இந்த குரு பக்தியினாலே சமர்ப்பிச்சது. அதை சுவாமி தேசிகன் அப்படியே பிரத்யட்சமாக ஏத்துண்டு எல்லாருக்கும் அனுகிரகிச்சு அந்த அனுகிரகம் தான் இன்னைக்கு நாம் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி சேவிச்ச தனியனை தான் கொண்டாடி நாம் இம்மா அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். அந்த சுவாமியினுடைய சரித்திரத்தில் ரொம்ப விசேஷமான சில அம்சங்கள்லாம் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதில் ஒன்று முக்கியமாக சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுட்டாரே, அந்த சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுட்டதில் பெருமாள் அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார். அவர் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுட்டு கொஞ்ச நாளில் திருமலையிலே திருமலை ஜீயர்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அப்போ அவர் பரமபுரிச்சு விட்டார். அப்புறம் திருமலை ஜி கோவில் நிர்வாகத்துக்கு ஜீயர் இல்லாமல் இருந்தது. அப்போ திருவேங்கடமுடையான் சொப்பனத்தில் எழுந்தொழி ஜீயருக்கும் அதாவது இப்போது நான் பரகால ஜீயருக்கும் நியமனம் ஆச்சு, திருமலைக்கு வாரம்னு சொல்லி நியமனம் ஆச்சு. அங்கே திருமலையிலும் இருந்த அங்கே அதிகாரி ஜனங்கள் அந்த பரிஜனங்கள்னு சொல்லுவா, எல்லாருக்கும் அன்னைக்கு சொப்னமாயி இந்த திருமலை நிர்வாகத்தை திருவேங்கடமுடையான் சன்னதி நிர்வாகத்தை பரகாலஜியருக்கு கொடுத்துட வேண்டியதுன்னு உத்தரவாச்சு. அந்த உத்தரவுப்படியே கோவில் நிர்வாகியான அதிகாரி கோவில் சாவி அதிகாரங்கள் எல்லாத்தையும் வைத்து கொண்டு காத்துட்டு இருந்தார் பரகாலஜியர் வரணும்னு. பரகாலஜியரும் சுவாமி தேசிகனிடத்துல விஞ்ஞாபிக்கிறார், இப்படி உத்தரவாயிருக்கு, பெருமாள் திருமலைக்கு வர சொல்கிறார், உத்தரவாயிருக்கு அப்படின்னு சாதிச்சாராம். சரி போயிட்டு வரோம்னு சொல்லி ஆரம்பித்தார். எதுக்காகனா சன்னியாசி தர்மத்தில், சன்னியாசி தர்மம்னு சொன்னால் ஒரு க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு அந்த சன்னியாசி தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருக்க வேண்டியது என்று தான் உண்டு. ஆனால் எப்படி பாஷ்யக்காரருக்கு சுவாமி பெருமாள் பெரிய பெருமாள் உத்தரவு கொடுத்தாரோ இல்லையோ, அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமா சுவாமி உத்தரவு கொடுத்தாரே, நம்பெருமாள் உத்தரவு கொடுத்தார் இல்லையா, அதே போல இங்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு ஒரு க்ஷேத்திரவாசமாக இருந்து கொண்டு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டு கொண்டு சன்னியாசி தர்மத்தை கடைபிடிச்சு கொண்டு இருக்க வேண்டியதுன்னு பெருமாள் ஆக்ஞை. அதுக்காக சொல்ல வந்தேன், திருமலை நிர்வாகம் பூராவும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருடைய நிர்வாகத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு ரெண்டாவது திருமலை சீனிவாசாச்சாரியன்ற சுவாமி, அவர் தேசிகனிடத்திலும் சிஷியராக இருந்தார், சுவாமியினுடைய குமாரரிடத்திலும் இருந்தார், பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரிடத்திலும் அன்வயிச்சிருந்தார். அவர் தான் ரெண்டாவது ஜீயரா பட்டத்துக்கு வந்தார். ரெண்டாவது ஜீயரா பட்டத்துக்கு வந்து பன்னீராயிரப்படி என்கிறதான ஒரு குரு பரம்பரா பிரபாவத்தை சாதிச்சிருக்கார். அந்த குரு பரம்பரா பிரபாவத்தை தான் மூணாவது ஜீயர் பரகால ஜீயர் 3000 படின்னு சாதிச்சிருக்கார். அந்த 3000 படி தான் இப்போ இருக்கு, 12000 படி கிடைக்கல. பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினிடத்துல தான் இந்த சுவாமி தேசிகனுடையதான சம்பிரதாயம் திருப்பியும் இன்னி வரைக்கும் தொடர்ந்து விடாம வந்துட்டு இருக்குன்னு நாம் சொல்றோம் இல்லையா. அந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய திவ்ய பிரபாவத்தில் ஒரு முக்கியமான இன்னொரு அம்சம் சொல்கிறேன். சுவாமி தேசிகனை வாதம் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் பிரார்த்திச்சா. அங்கே ஏற்கனவே வாதத்துக்கு பிரபலமான மற்ற சித்தாந்திகள்லாம் வந்திருந்தா அவெல்லாம் ஜெயிக்க வேண்டியிருக்கே, பயமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்போ இருந்த மகான்கள், அப்போ இருந்தவா ஸ்ரீரங்கத்தில் இருந்த அத்தனை ஆச்சாரியாலும் சேர்ந்து பிரார்த்திச்சா சுவாமி தேசிகனை வர சொல்லி. சுவாமி தேசிகன் ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிபுரத்திலேருந்து எழுந்தருளினார். அப்போ வாதம் நடந்தது, அத்வைத வாதம் விசேஷமாக நடந்தது. அத்தனை பேரையும் சுவாமி ஜெயிச்சு காட்டினார். அப்பொழுது அந்த அத்வைத வாதம் என்னென்னவெல்லாம் பண்ணினாரோ அத்தனை வாதங்களையும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அன்னன்னைக்கே மத்தியானம் வாதம் நடந்ததுன்னா சாயங்காலம் அன்னைக்கு என்ன வாதம் நடந்ததுன்றதை பட்டோலை பண்ணிடுவார். அதுபோல மொத்தத்தையும் பட்டோலை பண்ணி வாதம் முடிஞ்சு சுவாமி ஜெயிச்சதுக்கப்புறம் அதை பட்டோலையை அப்படியே சமர்ப்பிச்சார் தேசிகனிடத்தில். அதுதான் சததூஷணின்னு சொல்கிறோம். அத்வைதத்தை நூறு நூறு விதமாக கண்டிச்சிருக்கிற கிரந்தம் அது. அதில் இப்போ 63 வாதம் தான் இருக்குது. அந்த சததூஷணிய சுவாமி தேசிகன் கடாட்சிச்சுட்டு ஆனந்தப்பட்டு எல்லாம் சொன்னதெல்லாம் இருக்குது, நம் வார்த்தையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, அதனால இது அப்படியே இது நம்முடைய கிரந்தமாகவே இருக்கட்டும்னு சாதித்து சததூஷணிக்கு பரிஷ்காரமாக சில ஸ்லோகங்கள் அங்கே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் சுவாமி நிர்வாகம் பண்ணி சததூஷணின்னு தம்முடைய திருநாமமாகவே பிரம்மதந்திர சுதந்திர ஜீய சாதித்த அத்தனை வார்த்தைகளும் தன் வார்த்தைகள் தான் ஒப்புத்துண்டு அதை தம்முடைய திருநாமமே சாதிச்சு தானே சாதிச்சதாக அதுக்கு கீழே அந்த கிரந்தத்துக்கு வேதாந்த ஆச்சாரியசிய கிருதிஷு என்பதாகவே தானே அதுக்கு முத்திரை சாத்தியாச்சு. ஏன்னா ஜீயர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் எப்படின்னா சுவாமி சாதிக்கிற அத்தனை விஷயத்தையும் அப்படியே நெஞ்சார அதை அப்படியே நான் விசுவாசம் பண்ணி அதை அப்படி ஒரு கிரந்தமாக சாதிக்கக்கூடிய அளவில் சமர்த்தராக இருந்தார். அதனால தான் தேசிகனுமே இவரை கொண்டாடிச்சே பரியாய பாஷிகாரர்னும் தித்திய பிரம்மா என்னும் பிரம்மதந்திர சுதந்திரர் என்னும் அத்தனை விருதங்கள்லாம் விசேஷமாக அவரை சமர்ப்பிச்சுவார். இந்த மூணு பெருமையையும் சேர்த்து இது பரியாய பாஷிகார் அத்வித்திய பிரம்மா பிரம்மதந்திர சுதந்திர என்ற மூணு திருநாமத்தையும் சேர்த்து அப்பொழுது பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருடைய சிஷியரான கடிகாசதம் அம்மாள் அவர் இந்த தனியனை அப்பொழுது இயற்றி தேசிகரிடம் சமர்ப்பித்தார். பரியாய பாஷிகாராய பிரணதாத்து மிதுன்வதே பிரம்மதந்திர சுதந்திராய திரிய பிரம்மணே நமஹ என்று இந்த தனியனை சமர்ப்பிச்சு தேசிகனை சமர்ப்பிச்சார். தேசிகன் ஆமாம் இது ரொம்ப உத்தமமாக இருக்குது, இதுவே தான் இவருக்கு தனியன், பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கு இதுவே தனியனாக இருக்கட்டும் என்று அவர் அங்கீகாரம் கொடுத்தார். ஏன்னா அது சுவாமி எதுக்காக சொல்கிறேன், அந்த பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரிடத்திலே சுவாமிக்கு இருக்கிற அந்த மதிப்பும் அந்த பிரியமும் அந்த அனுகிரகமும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இன்னும் கடைசியில் சுவாமி திருநாட்டுக்கு எழுதின போது கூட சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆராதன பெருமாளாக இருந்த ஹயக்ரீவமூர்த்தியை அதுவும் சாட்சாத் சரஸ்வதி ஈரிடமிருந்து பாஷிகாருக்கு கிடைச்சி பாஷிகாரர் ஆராதிச்சு பாஷிகாரருடைய அவருடைய அபிமான புத்திரரான புள்ளார் ஆராதிச்சு புள்ளாருடைய வம்சத்தில் அவருடைய கொள்ளுப்பேரரான புண்டரீகாட்சர் ஆராதிச்சு அந்த புண்டரீகாட்சர் அதை சுவாமி தேசிகரிடத்திலே சமர்ப்பித்த அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை தன்னுடைய வரப்பிரசாதியான அந்த மூர்த்தியை பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கு அனுகிரகிச்சாச்சு. அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை தான் இன்னைக்கு பரகாலம் இடத்திலே நாம் சேவிக்கிறோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படியே தன்னுடைய பரிபூர்ண அனுகிரகம் அந்த சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டியதான அந்த பொறுப்பு எல்லாவற்றையும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரிடத்திலே சமர்ப்பிச்சாச்சு சுவாமி தேசிகன். ஒரு சமயம் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரிடத்துல ஒரு வாதம் நடந்தது. அந்த வாதத்துல அதுவும் ரொம்ப விசேஷமானது. அப்ப என்ன என்ன சுவாமி அப்ப ஸ்ரீரங்கத்துல எழுதியிருந்தார். சுவாமி பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரும் தேசிகரும் ஸ்ரீரங்கத்துல எழுதியிருந்தா அப்போ அப்ப காஞ்சிபுரத்துல பிரமாதமான வாதம், யாராலையும் ஜெயிக்க முடியல. அந்த பிரதிவாதியை நிர்ணயிக்கிறதுக்கு தேசிகருக்கு காஞ்சிபுரத்துலேன்னு சொல்லி ஆரம்பிச்சா. இங்க வரணும், இங்க வாதம் நடக்கிறது, ஜெயிக்க முடியாம மகா பிரபலமா இருக்கு என்பதாக. அப்போ தேசிகன் பழங்கால ஜீயர் அனுப்பிச்சார், பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அனுப்பிச்சார், நீர் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடும்னு சொல்லி. அவர் அப்போ காஞ்சிபுரத்துக்கு எழுதினார், பிரதிவாதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணினார், ஜெயிச்சார். ஜெயிச்சா விட்டு எல்லாரும் வாயடங்கி போயிட்டா, அந்த எதிரை வந்து வாதம் பண்ணுவா, எல்லாரும் வாயடங்கிட்டா. ஆனால் அதில் ஒரு வாதம் ஒருத்தர் பண்ணார், எல்லாம் சரி உங்க ஆச்சாரியன் கிரகத்தார், நீர் சன்னியாசி வேஷம் போட்டுருக்கு, நீர் சன்னியாசி வேஷம் என்ன மாதிரி போட்டுருக்கேன்னா பாஷிக்கார மாதிரி போட்டுருக்கேங்கிறீர். பாஷிக்காரர் எப்படி எழுதியிருந்தார் அப்படின்னா, குடுமி வச்சுருந்தார், கையில் திருதண்டம் வச்சுருந்தார், பூணல் போட்டுருந்தார், உபவீதினம் உத்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதுபோல் தேவர் சிக வச்சுருக்க, சன்னியாசி சிக வச்சுக்கூடாது, சன்னியாசி ஏகதண்டம் தானே வச்சுக்கணும், ஏன் நீர் திருதண்டம் வச்சுருக்கீர், சன்னியாசி பூணல் போட்டுக்கூடாது, நீர் ஏன் பூணல் போட்டுருக்கீர், நீர் வேதாந்தத்தில் வேணால் கெட்டிக்காரலாக இருக்கலாம், ஆனால் உங்களோட சன்னியாசி வேஷம் பொய் வேஷமாக இருக்குது, இந்த மாதிரி சன்னியாசத்தை ஒத்துக்கலை. ஏன்னா அவர் வந்த அந்த கடைசியாக வாழ்ந்து பண்ணவர் அத்வைதி, அந்த அத்வைதி அத்வைத சன்னியாசம் தானே ஓசத்து, கொடுமை இருக்கக்கூடாது, முழு மொட்டையாக இருக்கணும், கையில் திருதண்டம் வச்சுக்கக்கூடாது, ஒரு தண்டம் தான் வச்சுக்கணும், பூணல் போட்டுக்கக்கூடாது, பூணலை தூக்கி போட்டு விடணும், இதெல்லாம் அவள் அத்வைத சன்னியாசத்திலே வழக்கம். நீர் அத்வைத சன்னியாசத்தை, அத்வைத சன்னியாசம் தானே சாஸ்திரியம், நீர் எப்படி இந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கலாம், இந்த வேஷம் எந்த மாதிரி இருக்குன்னா சீதையை திருடின் போக வந்த ராவணன் வேஷம் மாதிரி இருக்குன்னாலும், இது அப்படியே எழுதியிருக்கா அந்த குரு பரம்பரையில் எழுதிச்சு, சீதையை திருடின் போக வந்த நீ எப்படி சிக்கி சத்ரி உபாரகின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருது, அது மாதிரி சிக வச்சுட்டு சன்னியாசியாக வந்தான் என்று சொல்லியிருக்கு. நீர் அந்த மாதிரி வந்துருக்கு, கையில் திருதண்டம் வேற வச்சுருக்கு, திருதண்டம் இது இன்னொரு சன்னி பொய் சன்னியாசி யாருன்னா அர்ஜுனன், கபட வேஷம் போட்டு சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டு போனானே அவன் போட்டுண்ட வேஷம் இது, இதனால இதெல்லாம் பார்த்துருவோம், பொய் சன்னியாசி வேஷத்தை போய் நீர் போட்டுட்டு வந்துட்டுருக்கீரே, இது நியாயமானு கேட்டானோ. அதுக்கு யதிலிங்க சமர்த்தனம், அது இது சுவாமி சததோஷ நிலையே தேசிகன் சாதிச்சிருக்கார், ராமானுஜருடையதான சன்னியாசி வேஷம்தான் பரம சாத்பரி பரம தாத்பரியமானது, அதுதான் மோக்ஷாசிரமத்துக்கு சன்னியாசாசிரமம் மோக்ஷாசிரமம்னு சொன்னான்னா, அந்த சன்னியாசாசிரமத்தை ஒழுங்காக பண்ணிட்டா தானே மோக்ஷாசிரமம், சன்னியாசாசிரமத்தையே ஒழுங்காக பண்ணிக்காம மொட்டை சன்னியாசியாக வச்சுட்டு ஒத்த ஏகதண்டத்தை வச்சுட்டு பூனலை அறுத்து போட்டான்னா அவனுக்கு மோக்ஷாசிரமம், அது மோக்ஷாசிரமம் கிடையாது, அது சன்னியாசம் கிடையாது, அதுக்கு மோக்ஷமும் கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்கார். அந்த வாதங்களெல்லாம் எடுத்து ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு நிரூபணம் பண்ணினாராம். அதை அந்த அந்த வாதி ஒத்துண்டு ஒத்துண்டு, சுவாமி அவரை சாஸ்திரத்துலேயும் ஜெயிக்க உள்ள, அனுஷ்டான கிரந்தங்களையும் ஜெயிக்க உள்ளான்னு அவரை சேவிச்சுட்டு போனான்னு குரு பரம்பரையிலே சாதிக்கிறா. அது பாஷிகாரருடையதான சன்னியாசாசிரம வேஷம்தான், அதுதான் மோக்ஷாசிரமத்துக்கு வேண்டிய சன்னியாசாசிரமம், சன்னியாச வேஷம் அது என்பதாக சாதிச்சு நிரூபணம் பண்ணி ஜெயிச்சார். ஜெயிச்சதும் சுவாமி தேசிகனுடைய எத்திலிங்க சமர்த்தனத்தை வச்சுதான் ஜெயிச்சார், எல்லாம் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் தான். இப்படி சன்னியாசாசிரமத்தோட எழுதி எழுந்தவளிருந்து நானா விஷயங்கள் திக்விஜயம் பண்ணிட்டு ஆச்சரியமாக எழுதியிருந்தார். அதில் இன்னொரு அம்சம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கவனிக்க வேண்டியது, அந்த காலத்தில் நிறைய பேர் ஆழ்வார்னா அவள்லாம் அவதார புருஷாள் என்று சொல்ல முடியாது, இது வைஷ்ணவ வைஷ்ணவாலேயே கொள்கை இருந்தது, அதை இன்னும் கடைபிடிக்கிறார் தென்னாச்சாரியாரில் சில பேர். ஆழ்வார்னா அவர் அவதார புருஷால் கிடையாது, அவள்லாம் எப்படி மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியடைந்து உள்ளம் தேறி ஈரிலிருந்த திருவெள்ளம் யாழ்மொழி யான் மொழிகினன் பாரிப்பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழா பாய்ப்பறவையும் தேறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீ கேளந்தாய் நம்மாழ்வார். மாறி மாறி பலவிறப்பும் பிறந்து அடியடைந்து உள்ளம் தேறி, மாறி மாறி பலவிறப்பும் பிறந்துன்னு சாதிச்சிருக்கார். அதனால அவள்லாம் நம்ம போல சம்சாரியா இருந்தவா தான், பெருமாள் விசேஷமா அனுகிரகிச்சார், அதனாலே ஆச்சரியமான திவ்ய பிரபந்தத்தை அவரு நமக்கெல்லாம் அனுகிரகிச்சா என்று சில பேர் அப்பொழுது அபிப்பிராயப்பட்டு புஸ்தகெல்லாம் எழுதினான். அது தேசிகன் சர்வதா ஒத்துக்கல. ஆழ்வார் எல்லாரும் சாட்சாத் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள்னா நமக்காக வந்து அவதாரம் பண்ணியிருக்கா, அது அப்படிதான் பிரமாணம். பூர்வே பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே சமீகனம் அச்சுதா. நித்தியசூரிகள் வந்து அவதாரம் பண்ணுவா, அந்த அவதாரத்திலே பகவானும் அம்சாவதாரமாக இருப்பார். அதனால் ஆழ்வார் மொத்த பேரும் நித்தியசூரிகள் தான். சரி, எந்த நித்தியசூரி என்ன ஆழ்வார் அவதாரம் பண்ணார், அது எப்படி சுவாமி தேசிகரிடத்தில் கேட்டிருக்காரோ அதே மாதிரியே பொய் ஆழ்வார் பாஞ்சஜன்யத்தினுடைய அவதாரம், பூதத்தாழ்வார் பெருமாளுடைய கௌமோதிகை என்கிற கதையினுடைய அவதாரம், பேய் ஆழ்வார் பெருமாளுடைய நாந்தகம் என்கிறதான கட்கம் கத்தியனுடைய அவதாரமாக்கும், நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அவதாரமாக்கும், மதுகவியாழ்வார் விஸ்வக்சேனருடைய பிரதான சிஷியராக இருக்கக்கூடிய குமுதர் என்கிறவருடைய அவதாரமாக்கும், திருவிஷயாழ்வார் சக்கரத்தாழ்வாருடைய அவதாரமாக்கும், குலசேகர பெருமாள் அவர் பெருமாளுடைய கௌஸ்தபம் என்கிற ரத்தனத்துடைய அவதாரமாக்கும், பெரியாழ்வார் கருடருடைய அவதாரம், ஆண்டாள் நாச்சியார் தான் பூதேவி நாச்சியார் அது எல்லாருக்கும் தெரியும், தொண்டரடிப்பு ஆழ்வார் வரமாலையினுடைய அவதாரம், திருப்பான ஆழ்வார் ஸ்ரீவத்சம் என்கிற மருவனுடைய அவதாரம், கலியன் சார்கம் என்கிற வில்லனுடைய அவதாரமாகும், இப்படி எல்லா ஆழ்வாரையும் இந்த அவதாரமாக்கம்னு பெரியவாள் சாதிச்சத சுவாமி தேசிகன் சாதிச்சுன்ற விஷயத்த அப்படியே திவ்யசூரி ஸ்தோத்திரம்னு எழுதினார் முதல்ல. அது திவ்யசூரி ஸ்தோத்திரத்தில் ஸ்பஷ்டமாக நித்தியசூரிகளுடைய அவதாரம்தான் ஆழ்வார்கள்லாம். எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி ராமன் கிருஷ்ணா அவதாரம் பண்ணி நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே திவ்ய சேஷ்டித்தங்கள்லாம் பண்ணி உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு போனாரோ அதே மாதிரி பெருமாள் தன்னுடைய பக்தர்களை நித்தியசூரிகளை அவதாரம் பண்ணி வச்சு ஆழ்வார்களாக நமக்கு தந்தார் என்று இதற்காக இது சுவாமி தேசிகன் இதற்காக இதுக்காகவும் பாடுபட வேண்டி இருந்தது. ஏன்னா இப்போவுமே தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவள்லாம் சம்சாரிகள் தான் அப்படின்னு நிறைய அபிப்பிராயப்படுறான். ஏன்னா ஆழ்வார் ஸ்ரீசுக்தி அப்படி இருக்க அவளாரே சொல்லியிருக்காரு, நானும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு சாதிச்சிருக்காரேன்னு கேட்குறான். அதுக்கு அவ அப்படி அனுசந்தானம் பண்ணினான்னா அது அனுசந்தானம் அது அவளுடைய அனுசந்தானம் இல்லை, நாம் எல்லாம் அனுசந்தானம் அப்படி தான் பண்ணணுன்றதுக்காக காட்டுறது. அவ வந்து திவ்ய பிரபந்தத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சம்சாரியாயிருந்தேன்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் அதெல்லாம் அவ உண்மையாகவே வெறும் சம்சாரிகள் தான்றதுக்கு அடையாளமாக எடுத்துக்க கூடாது. பெருமாள் கூட தான் ராமாவதாரத்திலே சாதிச்சார், நான் மனுஷன்தான் சாதிச்சார், ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம்னு சாதிக்கிறார். அப்போ பெருமாள் தன்னை மனுஷன்னு சொல்ல பெருமாள் மனுஷனா, அவதாரத்தில் எப்படி பேசணுமோ அந்த அவதாரத்தில் எப்படி அபிநயம் பண்ணணுமோ அந்த அபிநயத்தை தத்ரூபமாக பண்ணினா தான் வார்த்தைகள் சரியாக இருக்கும். அதனால் பெருமாள் எப்படி ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம்னர், நான் தசரதனுடைய பிள்ளை தான் மனுஷன்தான்றார் பெருமாள். பெருமாள் தசரதனுக்கு பிள்ளையா மனுஷனா? அதனால் எப்படி பெருமாள் அவதரிச்சார்னா தத்ரூபமாக வார்த்தைகள் பேசுவாரோ அதே போலத்தான் ஆழ்வார்களும் அவதரிச்சா நித்தியசூரிகள் அவதரிச்சா தத்ரூபமான வார்த்தைகள் பேசியிருக்கா. அதனால நித்தியசூரிகள் தான் சுவாமியினுடைய திருவுள்ளம் தேசிகருடைய திருவுள்ளம் அதை திவ்யசூரி ஸ்தோத்திரம் என்பதாக சாதிச்சிருக்கார். இப்படி பிரம்மதந்திர சுதந்திரஜியர் செய்து வைத்ததான அவருடைய சரித்திரத்தில் பல அம்சங்கள், ஒன்று முக்கியமாக சந்யாசாசிரமத்திலே இருந்தாலும் சந்யாசாசிரமியாக இருந்தாலும் அர்ச்சாவதார கைங்கரியத்துக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் ஒரு மடாதிபதியாக இருக்கலாம் என்று காட்டி கொடுத்தார் முதல்ல. இது சுவாமி தேசிகனே இசைந்த விஷயம்ன்றது, ஏன்னா சுவாமி தேசிகன் தான் அவரை பிறகால ஜீயராக்கினார், சுவாமி தேசிகன் தான் பெருமாள் உத்தரவாச்சுன்னா கைங்கரியம் பண்ணுறதுக்காக அங்கேயே போய் திருவலையிலேயே இருக்கலாம்னு உத்தரவு கொடுத்தார். அந்த பிறகு அதே போல் இன்னொன்று ரெண்டாவது முக்கியமாக ஆச்சாரியாளிடத்துல புத்திரனிடத்துல ஆச்சாரியன் போலயே விசுவாசத்தோட இருக்கணும்னு அத நடத்தி காட்டினார் அவர். ஆச்சாரியால் புத்திரத்துல ஆச்சாரியாளுக்குள்ள விசுவாசத்தை காட்டணும்னு அதை நடத்தி காட்டினார். ஆழ்வார்கள் எல்லாம் சாட்சாத் நித்திய சூரியர்கள் தான், அவெல்லாம் இந்த சம்சாரிகள் கிடையாது என்கிறதையும் கேட்ட பிரகாரம் அதை ஸ்தோத்திர ரூபமாக சாதிச்சிருக்கார். இப்பவும் நித்திய சூரிய ஸ்தோத்திரம்னு இருக்கு, அதை எல்லாரும் இந்த ஸ்ரீகோஷங்கள் போடச்சே பார்க்கலாம். ஆழ்வார் சரித்திரம்னு போடச்சே மேலே ஒரு ஸ்லோகம் எழுதுவா, அந்த ஸ்லோகம் நித்திய சூரிய ஸ்தோத்திரம் தான் அது. இப்படி பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் நிறைய ஆச்சரியமா சம்பிரதாயத்துக்காக சில கிரந்தங்களும் சாதிச்சு, சுவாமி தேசியனுடைய கிரந்தங்களை குமாரரோட எழுந்தருளிருந்து சுவாமிகளுடைய குமாரரோட இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் எப்படி குமாரர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தினாரோ அதே போல கட்டி காப்பாத்திண்டு விசேஷ பிரபாவத்தோடு எழுந்திருந்தார். இவரிடத்துல சிஷ்யாள் ஆசிரியிச்சதுல நிறைய சிஷ்யாள் பிரம்மதந்திர சுதந்திரஜியருக்கு, அதுல முக்கியமாக ரெண்டு சிஷ்யாளை எடுத்துட்டு நாம இப்ப பார்க்கணும். ஒருத்தர் கடிகாசதம் அம்மாள் அப்படிங்கிறவர், இந்த கடிகாசதம் அம்மாள்ன்றவர் நடாதுரம்மாளுடைய வம்சத்திலே வந்தவர். நடா இவரை தான் பின்னாடி சின்ன அம்மாள்னு சொல்ற வழக்கம். இவருக்கும் வரதாச்சாரம் தான் திருநாமம். நடாதுர் அம்மாளுடைய வம்சத்திலே வந்தவர், அவருடைய கொள்ளு பேரர் இவர். இவர் நடா கடிகாசதம் அம்மாள்னு சொல்வது. அதே போல பிரம்மதந்திர சுவாமிக்கு இன்னொரு பிரதான சிஷ்யர் அவர் உண்டு. அவர் தான் தித்தீய பிரகால பிரம்மதந்திர சுதந்திர சுவாமின்னு திருமலை சீனிவாசாச்சார்னு சொன்னோம். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய ஒரு சிஷ்யர் பிரதான சிஷ்யர் சன்னியாசி, ஒரு பிரதான சிஷ்யர் கடிகாசதம் அம்மாள். இந்த ரெண்டு பேர் வழியாகத்தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை வைஷ்ணவ சம்பிரதாயம் இந்த வடகள சம்பிரதாயம் பூராவும் இருக்கு. பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய ரெண்டாவது சிஷ்யரான திருமல சீனிவாசாச்சார்னு சொன்னோமே, அதாவது துதிய பரகால சுவாமி. அந்த துதிய பரகால சுவாமியினிடத்துல ஹயக்ரீவனை ஒப்படைச்சு பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி பின்னால் தம்முடைய அந்திம திசையில் அந்த ஹயக்ரீவரையும் ஒப்படைச்சு திருவாராதனத்தையும் ஒப்படைச்சு கோவில் திருமலை கோவில் நிர்வாகத்தையும் அவரிடத்திலே சமர்ப்பிச்சு நீர் இந்த மடத்தை மேற்கொண்டு ஸ்தாபிச்சு நிர்வாகம் பண்ணி தேசிக சம்பிரதாயத்தை பிரயோஜனம் பண்ண வேண்டியதுன்னு உத்தரவு கொடுத்துட்டு வந்தார். இந்த வழியாக வந்தது தான் திரிய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி, அடுத்து திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி, அதுக்கப்புறம் அடுத்த சுவாமி என்று இன்றைக்கு பரகாலம் இடத்துல 36 ஜீயர்கள் வரிசையாக வந்துவிட்டா எல்லாம் மகாபிரபாவத்தோடு தேசிய சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணிக்கொண்டு எழுந்துள்ளிருக்கா. அதில் முதல்ல திருமலையிலே போய் அதை ஏற்றுண்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே சுவாமி பரகால சுவாமி பரகால ஜீயராக இருக்குச்சே அது காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்தார். அதாவது இப்போ பரகால மடம்னு இருக்கு காஞ்சிபுரத்தில், தூப்புல தேசிக சன்னதிக்கு எதிராக பரகால மடம்னு இருக்கு, அது அங்கே தான் எழுதியிருந்தார் முதல்ல பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி பரகால ஜீயர். அதனால பரகால ஜீயருடைய முதல் ஸ்தானம்னு சொன்னால் அது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த பரகால மடம் அது. அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமலையில் எழுதினா விட்டு திருமலையில் எழுதியிருந்தார், அது இப்போ அங்கே பார்க்குறோம் பரகால மடம்னு. அந்த பரகால மடத்தை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பக்கம் இடிச்சுட்டு மீதி எல்லாம் மற்ற இப்பவும் இருக்கு. அந்த பரகால மடம் கொஞ்சம் இடம் மாறி இருக்கு இப்போ, இந்த முன்ன இருந்த இடத்துல இல்லை, இப்போ தான் ஒரு கொஞ்சம் வருஷமா ஒரு 4-5 வருஷமா மாறி இருக்கு. இப்போ இருக்கிற டிடிடி நிர்வாகத்தில் அந்த மடங்கள்லாம் எடுத்துருட்டா, எடுத்துட்டு வேற இடத்த கொடுத்துருக்கா. அந்த இடத்துல இப்போ திருவாராதனம் நடக்கிறது ஹைகிரீவனுக்கு. அந்த பரகால மடம் இருக்க அந்த இப்பவும் கோவிலிருந்து படித்தனம் எல்லாம் போய் தான் பெருமாளுக்கு ஹைகிரீவனுக்கு திருவாராதனம் நடக்கிறது. கோவில் படித்தனத்தில் தான் நடக்கிறது பரகால மடமும் அங்கே. அது என்னென்னா பழைய அந்த காலத்திலே பரகால ஜீயர் அது கோவிலுக்கு நிர்வாகியாக இருந்த போது ஏற்பட்ட படித்தனம் அதை கொண்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. இனி முதல் மடம் காஞ்சிபுரத்துலேயும் ரெண்டாவது ஸ்தானம் திருமலையிலையும் ஏற்பட்டது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரமாகி எல்லாம் நானே அதை பாரதம் பூராவும் மடங்கள் ஏற்பட்டிருக்க. அந்த பரகால சுவாமி இடத்துல ரெண்டாவது ஜீயர்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல ரொம்ப பிரபாவத்தோடு எழுந்துள்ளவர் கடிகாசதம் அம்மாள். இதை சின்ன அம்மாள்னு சொல்றோம். இந்த சின்ன அம்மாளிடத்துல ஆதிவன் சடகோபசுவாமி வந்து ஆசிரியார். அதுதான் பின்னால் இப்போது ஆதிவன் சடகோபசுவாமி ஆசிரியிச்சு ஆதிவன் சடகோபசுவாமினால ஏற்பட்ட அகோபில மடம்னு, அதுவும் இப்போ நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு பிரசித்தமான சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டிருக்கிற வசந்த ஸ்தாபனம். இந்த கடிகாசதம் அம்மாள் அவருடைய சிஷ்யர் ஆதிவன் சடகோபசுவாமின்னு பார்க்குறோம். இந்த கடிகாசதம் அம்மாளுடைய குமாரர் வரதவிஷ்ணு ஆச்சாரியர்னு எழுதியிருந்தார். அந்த வரதவிஷ்ணு ஆச்சாரியர் வழியாக வந்த சம்பிரதாயம் தான் அவா சிஷ்யா அவா சிஷ்யால்னு ஏற்பட்டு, அப்புறம் பின்னாடி திருக்குளம் தேசிகன் ஏற்பட்டு, இப்போ இது நம்முடைய ஆண்டவன் சம்பிரதாயம்னு சொல்கிறோம். அதனால் பிரம்மதந்திர சுத்தந்த சுவாமியினுடைய பிரதான சிஷ்யரான திருமல சீனிவாச ஆச்சாரியர் அவர் ரெண்டாவது சுவாமியான பரகாலஜியரானார். அதிலிருந்து பரகால சம்பிரதாயம் ஏற்பட்டது. பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய இன்னொரு பிரதான சிஷ்யர் கடிகாசதம் அம்மாள் அவர் கிரகஸ்தராகவே எழுதியிருந்தார். அந்த கடிகாசதம் அம்மாள் இடத்துல ஆசிரியித்தவர் ஆதிவன் சடகோபசுவாமி. ஆதிவன் சடகோபசுவாமி சின்ன வயசுலேயே அவருக்கு நிருசிம்மன் பிரத்யக்ஷமாகி அகோபிலத்தை ஆராதிக்கணும்னு உத்தரவாச்சு. அந்த அகோபிலம் நிருசிம்மனை ஏழப்படின்னு ஆராதிச்சுட்டு இருந்த அப்போது சுவாமியிடத்துல கடிகாசதம் அம்மாள் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு தான் போகிறார். நிருசிம்மன் உத்தரவாயிருக்கு, அதனாலே ஆராதிக்க சொல்கிறாரு. கடிகாசதம் அம்மாள் நிருசிம்மனை ஆராதிச்சுட்டு மடத்தை ஸ்தாபனம் பண்ணி அது விசேஷமாக சிஷ்யர்களை கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியதுன்னு கடிகாசதம் அம்மாள் உத்தரவாகி ஆதிவன் சடகோபசுவாமி நிருசிம்ம ஆராதனத்தை ஏற்றுண்டு நிருசிம்ம ஆராதனம் இன்றைக்கு விடாமல் அன்னிலிருந்து மடத்துல நடந்துட்டு வருது. இன்றைக்கி 46 பட்டங்கள் ஐசிங்கிற பார்க்குறோம். இந்த ரெண்டு பேர் மூணு பேர் கவனிக்கணும். திருமலை சீனிவாசாச்சாரியார் ரெண்டாவது பிரகால சுவாமி, அடுத்து கடிகாசதம் அம்மாளுக்கு ஆதிவன் சடகோபசுவாமி ஒரு சிஷ்யர். அந்த பரம்பரை மடத்து பரம்பரை. அவர் கடிகாசதம் அம்மாளுடைய குமாரர் வரதவிஷ்ணு ஆச்சாரியர் அவர் அம்மாளை போலேயே பிரசித்த பண்டிதராக எழுதியிருந்தார். அந்த வரதவிஷ்ணு ஆச்சாரியர் சிஷ்யாள் என்ற பரம்பரை தான் பின்னாலே முனித்ரிய சம்பிரதாயம்னு ஏற்பட்டு, அந்த முனித்ரிய சம்பிரதாயத்தில் நம்முடைய கோபால தேசிகன் என்கிற திருக்குளம்பி தேசிகன் ஆச்சரியமாக அவதாரம் பண்ணி அவருடைய சிஷ்யர்களாக இருக்கிறவெல்லாம் பிரச்சாரமாக பிரசித்தமாக இருந்தால் அதிலிருந்து ஏற்பட்டது தான் நம்ம சம்பிரதாயம், ஆண்டவன் சம்பிரதாயம். அது இப்படி அந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்யாலிருந்து தான் பரகால சுவாமி சிஷ்யாலும் அகோமில் மடத்து சிஷியாலும் இல்லை இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய முனித்ரே சித்தாந்தம் எல்லாம் இன்றைக்கி பிரசித்தமாக இருக்கிறது மூணு தான் இல்லையா? தேசிக சம்பிரதாயத்தில் முனித்ரே சித்தாந்தம், அகோமில் மடத்து சம்பிரதாயம், பரகால மடத்து சம்பிரதாயம், இந்த மூணு சித்தாந்தமும் எல்லாம் ஏற்பட்டது பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷியால் திருவடி வாரத்துலேருந்து தான் ஏற்பட்டது. அதனால் யாரும் வேற கிடையாது, எல்லாரும் பிரம்மதந்திர சிஷியால். இப்போது நாதமுனிகளுக்கு எத்தனையோ சிஷ்யால் இருந்தா, அதில் உயர்கொண்டார் வழியா, உயர்கொண்டாருக்கு நிறைய சிஷ்யால் இருந்தா, அதில் மணக்கால் நம்பி வழியா, மணக்கால் நம்பியில் ஆளவந்தார் சிஷ்யர், ஆளவந்தாருக்கு நிறைய சிஷ்யால் இருந்தா, அதில் பெரிய நம்பிகள் வழியா, பாஷிகாரருக்கு நிறைய சிஷ்யால் இருந்தா, அதில் பிள்ளான் வழியாக என்று பல சிஷ்யால் நடுவில் நமக்கு கிடைக்கிற ஆச்சாரிய பரம்பரை, அந்த ஆச்சாரிய பரம்பரை நமக்கு பிரதானமாக தெரியும். ஆனால் அதனாலே மற்ற கிளைகள் சம்பிரதாயங்கள்லாம் அவள் வேற சொன்னான்னு அர்த்தம் கிடையாது. அவளும் அவள் பூர்வாச்சாரியால் சொன்னது தான் சொல்லிகிட்டு இருப்பாள். அதனால சம்பிரதாயத்தில் சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரிய பரம்பரையும் அனுசந்தானம் பண்ணிச்சு, நமக்கு கிடைச்ச ஆச்சாரிய பரம்பரையும் அனுசந்தானம் பண்ணுறோம். பரகாலம் எடுத்த சேர்ந்தவா, பிரகாலம் எடுத்த சிஷியாள், அதனால் கிடைச்ச ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிச்சே தான் வித்தியாசப்படுவதே ஒழிய ஆச்சாரிய பரம்பரை தான் சித்தாந்தம் வேறுபடவே வராது, ஆச்சாரமும் வேறுபடாது. அந்த ஆச்சாரிய பரம்பரை தான் எங்கள் ஆச்சாரியால் எங்கள் ஆச்சாரியால், அதிலே எப்போ ஒரு அபிமானம் அதிகமாக இருக்கணும், இருக்க தான் இருக்கும். அந்த ஆச்சாரிய பரம்பரையில் அந்த விசுவாசம் இருக்குச்சு. இன்னொரு ஆச்சாரிய பரம்பரை மட்டம் இழப்பம் தப்பு என்றது கொஞ்சம் இருந்தாலும் அதை விட பெரிய தப்பு எதுவும் கிடையாது. எல்லாரும் தேசிய சிஷியால் தான், எல்லாரும் இப்போ தேசியம் சாதிச்சதான் சொல்கிறோம். பிரம்மதந்த சுதந்திர சுவாமி சிஷியால் தான் இன்னைக்கு எத்தனை பேரும் பரகால சுவாமியாக இருந்தாலும் சரி ஆதிசுடோ சுவாமி மடத்த சம்பிரதாயம் முடிந்திரி சம்பிரதாயம் எல்லாமே அதுவும் எல்லாமே பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரையில் ஏற்பட்டது தான். அதனால் எப்படி சுவாமிக்கு பிறகு சுவாமி தேசிகனுக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியராக எழுந்தருளிருந்து பல முறையும் பிரதிவாதிகளை ஜெயிச்சு சுவாமி தேசிகனாலேயே பிரம்மதந்திர சுதந்திரன்னும் பரியாய பாஷ்யக்காரன்னும் தித்திய பிரம்மா என்னும் பட்டம் வாங்கி சுவாமியரிடத்தில் போலேயே சுவாமியினுடைய குமாரரிடத்திலும் ஈடுபட்டு அவரிடத்திலும் சிஷியராயிருந்து இப்படி பல விஷயங்களினால இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகாநிதியாய் அடுத்த ஆச்சாரியராக ஏற்பட்ட இந்த சுவாமியினிடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற பரகால சம்பிரதாயமாகட்டும் பரகால படம்னு சொல்வோம், அதே மாதிரி நம்மாழ்வார் பேராலே ஏற்பட்டது ஆதிவன் ஷடகோப சுவாமி இந்த அது பரகாலம்னு சொன்னால் கலியனுடைய திருநாமத்தினாலே வரக்கூடியது, ஆதிவன் ஷடகோப சுவாமின்னா நம்மாழ்வார் திருநாமத்தினாலே வரக்கூடியது, ஷடகோபன்றது நம்மாழ்வார் முடித்திரிய சம்பிரதாயமாகட்டும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வரகால சுவாமியிடத்துல நிறைய சிஷியால் இருந்தார்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிறைய சிஷியால எப்படி சுவாமியினுடைய குமாரரான வரதாச்சாரியரிடத்துல நிறைய சிஷியால் இருந்தாலும் அதே சிஷியாலே பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கும் சிஷியால் ரெண்டு இடத்துலையும் பண்ணி காலக்ஷேபம் கேட்டு இருந்தா, அதுல கிடாம்பி நயினார்ன்றவர் ரொம்ப முக்கியமானவர் நிறைய ஆச்சாரியர் அவர் அவர் கிடாம்பி வம்சம் அப்புள்ளார் வம்சம் அவர் அந்த கிடாம்பி நயினார் என்கிறவர் முக்கியமாக கவனிச்சுக்கணும், அந்த கிடாம்பி நயினார் என்கிறவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய விசேஷ சிஷ்யர், அந்த கிடாம்பி நயினார் இடத்துல மணவாள மாமுனிகள் சீவாசிவம் பகவத் விஷயமும் வந்து ஆசிரியிச்சு காலக்ஷேபம் பண்ணினார். அதனால இப்பவும் சீவாசிய காலக்ஷேபமாகட்டும் அதுக்கு இப்பவும் தென்னாச்சாரியால் மணவாள மாமணி தனியனை சொல்லி கிடாம்பி நயினார் தனியனை சொல்லி பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி தனியனை சொல்லி சுவாமி தேசிகன் தனியனை சொல்லி அப்புள்ளார் தனியனை சொல்லி நடாதுருமாள் தனி சொல்லித்தான் சொல்லணும், அப்படித்தான் பிரமாணமாக ஆச்சாரிய பரம்பரை அனுசந்தானம் பண்றவா ஸ்ரீவாசி காலக்ஷேபம் பண்ணச்சே இப்பவும் அப்படித்தான் அவள் ஸ்ரீகோஷங்கள்ல தனியன் முத்திரை பண்ணி வச்சு தனியன் அப்படித்தான் பிரிண்ட் பண்ணியிருக்கா அப்படிதான் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு சொல்றேன், மணவாள மாமுனிக்கும் சுவாமி தேசிகன் இடத்துல தான் அன்வயம் மாறுது, சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய பிரதான சிஷ்யர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரிடத்துல நிறைய சிஷியாளில் ரெண்டாவது பிரகால சுவாமி பரகால மடம் ஏற்படுத்தினார், அடுத்தது ஆதிவிஷ்ணு கோபசுவாமி அவர் இந்த அகோபில் மடத்துக்கு ஆச்சாரியராக இருந்து அது பிரவர்த்தனமாச்சு, அந்த பிரம்மதந்திர சுவாமியுடைய சிஷியராக கடிகாசரம் அம்மாள் சிஷியர் ஆதிவிஷ்ணு கோபசுவாமி அவர் ஏற்படுத்தினார், அடுத்து கடிகாசரம் அம்மாளுடைய சிஷியரான புத்திரராய் பிறந்த வரத விஷ்ணுவாச்சாரியர் அவருக்கு முடித்திரி ஆச்சாரியனாய் இப்போ நமக்கு நம்ம சம்பிரதாயத்தில் எழுதியிருக்கார். இப்படி பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியுடைய முக்கியமான சிஷியாளில் தித்திய பிரகால சுவாமி ஒருத்தர், கடிகாசரம் அம்மாள் ஒருத்தர், அவருக்கு தான் அதிகபட்ச சுவாமி முடித்திரிய சம்பிரதாயம், அந்த கடிகாசரம் அம்மாள் போலேயே இன்னொருத்தர் கிடாம்பி நயினார்னு ஒருத்தர், அந்த கிடாம்பி நயினார்ன்றவர் எழுதியது கிடாம்பி வம்சம் அவர் அவரிடத்திலே மணவாள மாமுனிகள் ஸ்ரீவாஷ்யம் அதிகரித்தார் பகவத் விஷயமும் அதிகரித்தார், பகவத் விஷயம்னா 6000 படி அவர் ஏற்கனவே திருவாய்மொழி பிள்ளை இடத்துலே ஈடு காலக்ஷேபமான ஈடு பிரவர்த்தகர்னு பேர் வாங்கினார், ஆனால் ஈடு பகவத் விஷயம்னு பேர்னா 6000 படிக்கு தான் புல்லா நருளி செய்த 6000 படிக்கு தான் பகவத் விஷயம்னு டைட்டில், அந்த பகவத் விஷயத்தை அதிகரித்தவர் மணவாள மாமுனிகள் நம்மாச்சாரியாளிடத்துல வந்து அதிகரித்தவர், ஏன்னா அவ்வித்தியாசம் கிடையாது அதுக்காக சொல்ல வந்தேன். பகவத் விஷயத்தை இது பிரம்ம திருதிய பிரகால சுவாமி எழுதியிருக்கார் 3000 படியிலே சாதிச்சிருக்கார், இதுக்காக தான் அது வித்தியாசம் இல்லாமல் தான் இருந்தது, ஆனால் வித்தியாசம் பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. ஆக இப்படி பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சரித்திரத்தை இன்னைக்கு ஓரளவு நாம் சேவிச்சிடணும். இதற்கு மேலே இந்த பரம்பரைகளில் இப்போது பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரை பரகால படமாக இருக்குது என்று அதை மனசில் வாங்கிக்கணும். அப்புறம் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய கிடாமி நயினார் சிஷ்யர், அவருடைய சிஷ்யர் மடவாள பாவனிகள், அது தென்னாச்சாரிய பரம்பரை. அது கிடாமி நயினார் தென்னாச்சாரியர் கிடையாது, கிடாமினார் அடுத்து தென்னாச்சாரிய சிஷ்யராக இருந்தாலும் மனவாள மாமதிகள் ஸ்ரீபாஷ்யமும் பகவத் விஷயமும் இங்கே வந்து தான் அதிகரித்தார். அதை சொல்ல வந்து அடுத்தது கரிகாசன பெம்பாளுடைய சிஷ்ய பரம்பரையிலிருந்து ஆதிவச்சடோப சுவாமியும் வந்தார். வரத விஷ்ணுவாச்சாரியர் என்று அவருடைய குமாரரும் பிரதான ஆச்சாரியராக பின்னாடி கிடச்சிருக்கார். இப்போது நாம் மேற்கொண்டு நம்ம ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ண போகிறோம். அதில் அந்த கரிகாசதமம்மாளுடைய, அதாவது வரதகுருன்னு தான் அவருக்கும் பேர், அந்த வரதகுரு என்கிற கரிகாசதமம்மாளுடைய திருக்குமாரரான வரத விஷ்ணுவாச்சாரியர் வழியாக மேற்கொண்டு வளர்ந்ததான இந்த நம்முடைய முனித்ரய சம்பிரதாயம் என்ன, ஆச்சாரியால் பிரபாவம் என்ன, ஆச்சாரியாளுடைய சரித்திரம் என்ன என்பதை கூடிய வரைக்கும் அடுத்த வாரத்திலிருந்து நாம் அனுசந்தானம் பண்ண போகிறோம். இந்த வாரம் இந்த பிரம்மதந்திர சுந்தர சுவாமியினுடைய திருநாமத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அவருடைய திவ்ய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுண்டு முடிச்சுக்கிறோம். பரியாய பாஷ்யகாராய பிரணதார்த்தி மிதுன்வதே பிரம்மதந்திர சுதந்திராய திரிய பிரம்மணே நமஹ. ஸ்ரீராம், ஸ்ரீராம் பாலாஜியா யாரு?
ஸ்ரீராம் சுவாமி.
ஹலோ.
ரொம்ப தொண்டை ஒரு மாதிரி இருக்க போல இருக்கு, இவ்வளவு
சாட்சி. நேற்று ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன், ஸ்ரீரங்கத்தில் சுவாமி பரமேஸ்வரர் இல்லையா, தெரியும் இல்லையோ? பௌட்ரி சுவாமி பரமேஸ்வரர். அதனால் நேற்று அவருக்கு பிருந்தாவரத்தில் ஏழை பண்ணிட்டேன், அதனால் கூட இருந்து சேவிக்கணும்ட்டு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளாக கொஞ்சம் தொண்டை கட்டியிருந்தது, நேற்று வெளியெல்லாம் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் தொண்டை கட்டல் அதிகமாக போயிடுது. இது அப்புறமா நல்லா நடந்தது சுவாமிக்கு. ஐசிங்கர் ரெண்டு பேரும் கூட எழுந்தா எழுந்து சுவாமி இது அங்கே திருப்பள்ளி படிச்சிருக்கா. ஏற்கனவே சுவாமி அந்த இடத்த சித்தப்பட்டி வச்சிருந்தார், அந்த பவுண்டிபுரம் அவளுக்கு அந்த பவுண்டிபுரத்து ஆசிரமத்துக்குன்னு ஒரு பிருந்தாவனம் இருக்கு அங்கே. அந்த பிருந்தாவனத்தில் சுவாமியை இது முன்னாடியே அவர் தயார் பண்ணி வச்சிருந்தேன், அந்த இடத்துல பள்ளிப்படுத்தி நான் இருந்து ஐசிங்கர் கூட எழுதியிருந்தார், ரெண்டு பேருமே
எழுதியிருந்தேன்.
30 வருஷம் தன்னியாசியாக இருந்து விசேஷமாக பெரிய சிஷியாளுக்கெல்லாம் அனுகிரகிச்சு எல்லாருக்கும் ஆச்சாரியாளாக எழுதியிருந்தார். 90 அவ்வளோ 90 வயசு எழுதியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதில் 30 வருஷம் தன்னியாசியாக எழுதியிருந்தார்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். சுவாமி எழுதின பரமச்சாச்சு, அதுக்கு அதுக்காக போயிருந்தேன். போயிட்டு வந்ததில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் நிறைய பேரோட பேச வேண்டியிருந்தேன், இன்னும் நான் தொண்டை கட்டி போயிடுது. அதனால கேட்டு ரெக்கார்டிங் ஓரளவு பரவாயில்லையா இருக்குவா? எனக்கு ஆடிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்காது, ஆடிபிலிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா, தொண்டை கட்டலாம் வேணா இருக்கும். இல்லை இல்லை, நான் இதை டிஸ்கண்டினியூ பண்ணேன், ஒரு நாள் திடீர்னு விட்டக்கூடாது, வேலை போவோம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பேசுகிற நேற்றுலாம் பேசுகிற மாதிரி கூட இல்லை, இன்றைக்கி அடுத்தால் தான் கொஞ்சம் பேசுகிற மாதிரி வந்திருக்கு வாய்ஸு. சரி, இதை வச்சுட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன், ஏன்னா விட வேண்டாம் ஒரு நாள் கூட. சரி, ரைட், பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆட்டோ ஆட்டோ.